இன்றைய நம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவன கவிதை கனவுகளுடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை மற்றும் செய்திகள்.
எல்லாம் எல்லாம் நீயே இறைவா, உலகும் உயிரும் நீயே.
கவிதை கனவுகளுடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, ஆகஸ்ட் மாதம் ஆரம்பமானதும் நம் நினைவுகளை ஆக்கிரமிப்பது அணுகுண்டு தாக்குதல்கள். ஆம், 1945 ஆண்டு ஆகஸ்ட் 6-9 ஆகிய இரு நாட்கள் ஜப்பானின் ஹீரோஷிமா நாகசாகி ஆகிய இரு நகரங்களில் அணுகுண்டு தாக்குதல்களை நிகழ்த்தியது அமெரிக்க ஐக்கிய நாடு. இத்தாக்குதல்களால் ஏற்பட்ட அழிவுகளை பற்றி நாம் பக்கம் பக்கமாக வாசித்து விட்டோம். எனவே புள்ளி விவரங்களில் நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டாம். அணுசக்தியின் பாதகமான விளைவுகளை நாம் இன்னும் சரியாக புரிந்து கொண்டுள்ளோமா என்பதே நமது கவலை. ஹீரோஷிமா அணுகுண்டு அழிவு முதல் ஃபுகுஷிமா அணு உலை விபத்து வரை மனிதகுலம் அணுசக்தியை இன்னும் நம்பி வாழ்கிறதே என்ற கவலையை இறைவனிடம் எடுத்துச் சொல்லும் கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அன்பு இதயங்களே, அணுசக்தியை பற்றி, அணு உலைகளை பற்றி பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். இரு எண்ணங்களை நாம் இன்று அலசுவது ஓரளவு பயனளிக்கும் என்று கருதுகின்றேன். அணுசக்தியை காப்பாற்ற பொய்மையில் நாம் வாழ வேண்டியுள்ளது என்பது முதல் எண்ணம். அணுசக்தியின் உண்மை கதைகள் எப்போதும் மக்களிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளன என்பதற்கு வரலாற்றில் பல வலுவான சான்றுகள் உண்டு. ஹீரோஷிமா நாகசாகியில் அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசிய போது மனசாட்சியுள்ள 1000 அமெரிக்க மக்கள் சங்கடமான கேள்விகளை எழுப்பினார்கள். அவர்களது குரலை அடக்கியவர்கள் ஜேம்ஸ் கான்னட், ஹார்வி பண்டி, ஹென்றி ஸ்டிம்சன் என்ற மூவர். 2nd உலகப் போரை முடிவுக்கு கொண்டுவர அணுகுண்டு தாக்குதல்கள் தேவைப்பட்டன என்று இந்த அமெரிக்கர்கள் அரசின் சார்பில் பேசி மக்களை நம்பச் செய்தனர். ஆயினும் அன்று முதல் இன்று வரை அமெரிக்க சமுதாயம் இந்த பொய்யை ஜீரணிக்க முடியாமல் தவிக்கின்றது. ஆகஸ்ட் 5 இந்த ஞாயிறன்று நியூயார்க் நகரில் பாக்ஸ் கிறிஸ்டி என்ற கிறிஸ்துவ பிறரன்பு அமைப்பு ஒரு கருத்தரங்கையும் ஊர்வலத்தையும் நடத்துகின்றது. இந்த கருத்தரங்கின் தலைப்பு என்ன தெரியுமா? நியூக்ளியர் லைஸ், நியூக்ளியர் ட்ரூத்ஸ், அணு சார்ந்த பொய்களும் உண்மைகளும். அன்பு இதயங்களே, அணுகுண்டு தாக்குதல்களை பற்றி பொய்கள் சொல்லப்பட்டது போல் உலகில் உள்ள அணு ஆயுதங்களை பற்றியும் 1000 பொய்கள் நம்மிடையே உலவி வருகின்றன. ஒவ்வொரு நாடும் பதுக்கி வைத்திருக்கும் அணு ஆயுதங்களை பற்றி அவ்வப்போது அரசுகள் சொல்லும் புள்ளி விவரங்கள் பலவும் பொய்களே. அணு ஆயுதங்களை பற்றி கேள்விகள் கேட்பதும் அவைகளை பற்றி பேசுவதும் ஏதோ பெரும் குற்றம் என்பது போன்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. உலகில் உள்ள அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் இந்த உலகை 5 முறைக்கும் அதிகமாக நாம் அழிக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. அன்பு இதயங்களே, உலகை அழிப்பதற்கு அணு ஆயுதங்கள் மட்டும் போதாதென்று உலகின் பெரும்பாலான நாடுகள் அணு உலைகளை இப்போது கட்டி வருகின்றன. நாடுகள் அமைத்து வரும் அணு உலைகளை பற்றியும் இதுவரை அணு உலைகளால் ஏற்பட்டுள்ள ஆபத்துக்களை பற்றியும் ஏகப்பட்ட பொய்கள் தொடர்ந்து கூறப்படுகின்றன. கூடங்குளத்தில் உருவாக்கப்பட்டுள்ள அணுமின் நிலையத்தை பற்றிய முழு விவரங்களையும் வெளிப்படையாக சொல்லுங்கள் என்று மக்கள் போராடி வருகின்றனர். முழு விவரங்களும் இதுவரை சொல்லப்பட்டதாக தெரியவில்லை. கூடங்குளத்தில் மட்டுமல்ல அன்பர்களே, உலகின் அனைத்து நாடுகளிலும் இதே கதைதான். அணு உலைகளை பற்றிய முழு உண்மைகள் மக்களிடமிருந்து மறைக்கப்பட்டு வருகின்றன. அணுசக்தியை இந்த உலகத்தில் காப்பாற்ற வேண்டுமெனில் பொய்யையும் நாம் கண்ணும் கருத்துமாய் காப்பாற்ற வேண்டியிருக்கும். இது நமக்கு தேவையா? இது ஏற்புடையதுதானா? சிந்திப்போம்.
அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம், சுடரான வாழ்வு, தெய்வம் உந்தநில்லம். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம், சுடரான வாழ்வு, தெய்வம் உந்தநில்லம்.
எனதருமை அன்புள்ளங்களே, இவ்வளவு ஆபத்தான அணுசக்தி நமக்கு தேவைதானா? மாற்று சக்திகளை நாம் பயன்படுத்த முடியாதா என்ற கேள்விகள் நமது 2nd சிந்தனையை ஆரம்பித்து வைக்கின்றன. அணுசக்திக்கு மாற்றாக எத்தனையோ வகை இயற்கை சக்திகளை நாம் பயன்படுத்த முடியும். நீர், காற்று, சூரிய ஒளி என்ற அனைத்தையுமே நாம் சக்திகளாக மாற்ற முடியும். அப்படி நாம் மாற்றும் இயற்கை சக்திகளை கொண்டு நமது தேவைகளை போதுமான அளவு நாம் நிறைவு செய்து கொள்ளலாம், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கட்டுக்கடங்காமல் வளர்ந்திருக்கும் நமது சுயநலத்தையும் பேராசைகளையும் நிறைவேற்றும் ஆற்றல் இந்த சக்திகளுக்கு கிடையாது. இதுதான் பிரச்சினை அன்பர்களே. தேவைகளை நிறைவு செய்யும் வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொண்டால் நமக்கு இத்தனை பொருட்கள் தேவையில்லை. மிகுதியான அந்த பொருட்களை உருவாக்கும் தொழிற்சாலைகள் தேவையில்லை. அத்தொழிற்சாலைகளை இயக்கும் அணுசக்தியும் தேவையில்லை. எப்போது நாம் தேவைகளை தாண்டி ஆசைகளையும் பேராசைகளையும் வெறிகளாக வளர்த்து கொண்டோமோ அப்போது அந்த வெறிகளை நிறைவு செய்ய இயற்கை சக்திகளை தாண்டி அணுசக்தியை தேடினோம். பேராசை வெறியால் நாம் சேர்த்து வைத்துள்ள செல்வங்களை காப்பதற்காக அணு ஆயுதங்களையும் தேடினோம். அன்பு இதயங்களே, நான் இப்படி பேசுவதை கேட்கும் உங்களில் பலர் உள்ளுக்குள் சிரித்துக் கொள்ளலாம். நான் பேசுவது 21ஆம் நூற்றாண்டில் வாழும் நமக்கு ஒத்துவராத ஒன்று. இயற்கை சக்திகளை நம்பி வாழ்ந்தால் நாம் எல்லாரும் மீண்டும் கற்காலத்திற்கு சென்று வேட்டையாடி காய்கனிகளை திரட்டி வாழ வேண்டியிருக்கும், முன்னேற்றமே இருக்காது என்பன போன்ற எண்ணங்களை வைத்து நீங்கள் என்னை எள்ளி நகையாட முடியும். ஆனால் நாம் இன்று சந்திக்கும் பல பிரச்சினைகளின் ஆணிவேர் நமது கட்டுக்கடங்காத ஆசைகள் என்றும், அடுத்த தலைமுறையை பற்றி எந்த கவலையும் இன்றி நாம் சுற்றுச்சூழலை நிரந்தரமாக ஆபத்துக்கு உள்ளாக்கும் போக்கில் செயல்படுகின்றோம் என்றும் பல அகில உலக கருத்தரங்குகளில் நாம் பேசி வருகின்றோம். அண்மையில் முடிவுற்ற Rio+20 கருத்தரங்கையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். அன்பு இதயங்களே, அணு உலைகள் என்ற கோவில்களை கட்டி அணுசக்தியை வழிபடும் நமது ஆசைகளையும் பேராசை வெறிகளையும் நீக்கிவிட்டு நமது தேவைகளையும் அடுத்தவர் தேவைகளையும் நிறைவேற்றும் வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கனவு காண்பது தவறில்லையே. இந்த கனவை எனக்குள் விதைத்தவை இன்றைய வாசகங்கள். எனதருமை அன்புள்ளங்களை, எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவையாக இருக்கும் பசியை பற்றி முதல் வாசகமும் நற்செய்தியும் இன்று பேசுகின்றன. எல்லா உயிரினங்களுக்கும் பசி என்பது பொதுவென்றாலும் மனிதரும் மற்ற உயிர்களும் இந்த அடிப்படை தேவையை நிறைவு செய்வதில்தான் எத்தனை எத்தனை வேறுபாடுகள். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் பசியால் வாடுகின்றனர். இறைவனை எதிர்த்து மோசேயிடம் முறையிடுகின்றனர். இறைவன் மோசே வழியாக தரும் பதிலுரை இதுதான்.
விடுதலை பயண நூல் பிரிவு 16. இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகின்றேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகின்றேன்.
இறைவனின் இந்த கூற்றில் ஒரு பகுதி என் நெஞ்சில் பளீரென சாட்டையடி போல் விழுந்தது. தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும். ஆம் அன்பு இதயங்களே, அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு நாட்டை உருவாக்கும் மக்களாக மாறுவதற்கு இறைவன் பாடங்கள் சொல்லித் தந்தார், பரீட்சையும் வைத்தார். அவர் தந்த முதல் சோதனை என்ன? அவரவருக்கு தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும். அதாவது, இந்த மக்கள் தங்கள் தேவைகளை மட்டும் நிறைவு செய்து வாழும் மக்களாக இருப்பார்களா, அல்லது பேராசையில் அதிகம் சேர்த்து வைக்கும் மக்களாக இருப்பார்களா என்பதே இறைவன் அவர்களுக்கு தந்த முதல் சோதனை. இந்த சோதனையில் வென்றவரும் உண்டு, தோற்றவரும் உண்டு. அடுத்த நாளுக்கு சேர்த்தவர்களின் உணவு புழு வைத்து நாற்றமெடுத்தது என்று இதே 16ஆம் பிரிவின் பிற்பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். அன்றும் சரி, இன்றும் சரி அன்பர்களே, தேவைக்கும் அதிகமாக சேர்த்து வைப்பது மனிதர்கள் மத்தியில் நடமாடும் ஒரு நோயாக உருவெடுத்துள்ளது. சேர்த்து வைப்பதை ஒரு நோய் என்று சொன்னால் மலைபோல் குவித்து வைப்பதை என்னவென்று சொல்வது? 1000 காலணிகளை சேர்த்து வைத்திருந்த ஒரு தலைவி, பட்டு புடவைகள் நகைகள் என்று சேர்த்திருந்த மற்றொரு தலைவி, படுத்துறங்கும் பஞ்சு மெத்தையில் பஞ்சுக்கு பதிலாக பணக்கட்டுக்களை பதுக்கி வைத்திருந்த அரசியல் தலைவர், குளிக்கும் தொட்டியை தங்கத்தில் செய்திருந்த ஒரு அரசுத் தலைவர். அன்பு இதயங்களே, வியப்பையும் வேதனையையும் தரும் இந்த பட்டியலை இன்று முழுவதும் நம்மால் வாசிக்க முடியும். இவர்கள் வலியத்தேடி வரவழைத்துக் கொண்ட இந்த நோயினால் அந்த நாட்டு மக்கள், முக்கியமாக வறியோர் அடைந்துள்ள துன்பங்கள் ஏராளம் ஏராளம். நண்பர்களே, சேகரித்து வைக்கும் பேராசை நோய் பல்வேறு அளவுகளில் நம் ஒவ்வொருவரிலும் உள்ளது. இந்த நோயின் பக்க நோயாக இருப்பது குறுக்கு வழியை தேடுவது. இந்த நோயை பற்றி இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். அருட்பணி இயேசு கருணா என்பவர் இப்பகுதியை பற்றி தன் சிந்தனைகளை இவ்வாறு பகிர்ந்து கொள்கின்றார்.
இயேசு 5 அப்பங்களை பலுகச் செய்து 5000 பேருக்கு கொடுத்தவுடன் அங்கிருந்த மக்களுக்கு ஒரு மாயை வந்துவிடுகின்றது. அது என்னவென்றால், ஏற்கனவே நாம் பட்டினியாக கிடக்கின்றோம், வேலை கிடைப்பதில்லை, வேலை கிடைத்தாலும் கடினமாக இருக்கின்றது, அப்படியே சம்பளம் வாங்கினாலும் ஏரோது ஒரு புறம், ரோமை அரசு மறுபுறம் என அதை வரியாக நம்மிடமிருந்து பிடுங்கி விடுகின்றனர். ஆகவே இயேசு பின்னாலேயே செல்வோம், உழைக்கவும் தேவையில்லை, உணவும் கிடைக்கும் என்ற மயக்க நிலைக்கு ஆளாகின்றனர். இயேசு இந்த மாயை உணர்வை சாடுகின்றார்.
குறுக்கு வழிகள் என்ற மாயை உணர்வையும் பேராசை வெறிகளையும் போக்குவதற்கு இயேசு சொல்லும் ஒரு வழி என்ன? இதோ கேளுங்கள்.
யோவான் நற்செய்தி பிரிவு 6. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள், அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார்.
அன்பு நெஞ்சங்களே, பேராசை வெறிகளை களைந்து நம்முடைய தேவைகளையும் பிறருடைய தேவைகளையும் நிறைவேற்றும் மனதை வளர்த்துக் கொள்ளவும், தேவைகளை தேவன் தீர்ப்பார் என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளவும் இந்த ஞாயிறு வழிபாட்டில் நாம் உருக்கமாக மன்றாடுவோம். தேவனை நம்பாமல் தேவைகளை பெருக்கி பேராசை வெறியர்களாக நாம் மாறினால் ஆண்டவனை ஒதுக்கிவிட்டு அணுசக்திக்கு கோவில் கட்டி நாம் கும்பிட வேண்டியிருக்கும். எச்சரிக்கை.
இந்த புவி வாழ சிந்து மழையாக வந்து வளமை ஊட்டுகின்றார், மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவை எண்ணில் தந்தார். உயர் நோக்காக உளம் நுழைந்தாய், உயிர் மூச்சாக எனில் கலந்தாய், முழு மனிதனாக வந்து உறவு பாடம் தந்த உனது ஆட்சி அமைப்பே, சமநீதி மலரச் செய்வே. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள், அன்பு விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தனில்லம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.